நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள். வணக்கம் ஜெயஸ்ரீ அவர்களே.
வணக்கம் ரைசல் அவர்களே. வணக்கம் எஸ்பிஎஸ் நேயர்களே.
முதல்ல வந்து ஆஸ்திரேலியன் அவார்ட்ஸ் ஃபார் யூனிவர்சிட்டி டீச்சிங் அந்த அவார்டு அந்த விருது வாங்கியிருப்பதற்காக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள் முதல்ல உங்களுக்கு.
நன்றி.
விருது, இந்த விருதை பற்றிய பின்னணியை சொல்லுங்களேன்.
இந்த விருது வந்து ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் 1997 நிறுவனம் பண்ணினது. இது வந்து சொல்லணும், குறிப்பா சொல்லணும்னா இது ஒரு பல்கலைக்கழகத்துல வேலை செய்யற ஆசிரியர்களுக்கு குறிப்பா கொடுக்கப்படுற ஒரு விருது. இது கரெக்டா சொல்லணும்னா இது வந்து ஒரு நேஷனல் ரெகக்னிஷன் சொல்லலாம்.
சரி ஜெயஸ்ரீ அவர்களே, அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு ஸ்டூடண்ட் லேர்னிங் அந்த பிரிவில் வந்து உங்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஏன் இந்த விருது வழங்கப்பட்டது அப்படிங்கிற கதையை சொல்லுங்களேன்.
என்னோட ஒர்க் பெரும்பாலும் மேற்படிப்பு படிக்கிறாங்க, போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க இல்லையா, அது கூட இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களோட படிப்புக்காக நிறைய புது புது மெத்தட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். குறிப்பா சொல்லணும்னா இவங்கெல்லாம் வந்து இந்த வெளிநாட்டுல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் முக்காவாசி 2 படிப்புக்கு தான் ஆஸ்திரேலியாவுக்கு வராங்க. அவங்க இங்க வரப்போது அவங்களுக்கு வந்து ஒத்துருக்கு ஒத்துரு அவ்வளவு தொடர்பு இருக்காது, ஆஸ்திரேலியா நாட்டை பத்தி பெரிய கனெக்ஷன் இருக்காது. அவங்க ஊர்ல அவங்க கண்ட்ரில அவங்க வந்து வேற மாதிரி படிச்சிருப்பாங்க. ஒரு நார்மலா இந்த டீச்சர் வந்து சொல்லித்தரது அந்த மாதிரி டைரக்ட் இதா படிச்சிருப்பாங்க. இங்க வந்தாங்கன்னா இங்க வந்து சிஸ்டமே கொஞ்சம் கம்ப்ளீட்டா வித்தியாசமா இருக்கும். அவங்களுக்கு நாடும் புதுசு, யூனிவர்சிட்டியும் புதுசு, மற்ற பசங்களோட ஒரு கனெக்ஷன் இருக்காது. ஸோ இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் பெரும்பாலும் நான் பாடங்கள் நடத்துறேன். அதனால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா என்னோட வகுப்புக்குள்ள இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒத்துருக்கு ஒத்துரு நல்ல தொடர்பு உருவாக்குறதுக்காக இந்த டீம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய டீம் ஒர்க் ஆக்டிவிட்டிஸ்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப நான் அது மாதிரி பண்ணும் போது வேற வேற கண்ட்ரில இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் போது நான் அந்த மாணவர்கள்லாம் வந்து ஒரே கண்ட்ரில இருந்து வர மாணவர்கள் ஒரு டீம்ல போடாம எல்லாரையும் கொஞ்சம் கலந்து விட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ தட் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒத்துருக்கு ஒத்துரு பேசும் போது அவங்க மொழியில பேசாம ஆங்கிலத்துல பேச ஆரம்பிப்பாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு, முக்காவாசி பசங்களுக்கு. ஸோ அது வந்து ஆரம்பிச்சேன். இன்னொன்னு ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து வர மாணவர்களுக்கு அவங்க படிக்க வரதே வந்து பெரும்பாலும் இந்த ஆஸ்திரேலியன் கம்பெனிகள்ல எல்லாம் ஒரு வேலை கிடைக்கும், அவங்க பிற்பாடு பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா வாங்கிட்டு இந்த ஊர்லயே இருக்கலாம் அந்த ஒரு நினைப்புலதான் வர்றாங்க முக்காவாசி மாணவர்கள். சோ அந்த மாதிரி வரப்ப அவங்களுக்கு இந்த ஆஸ்திரேலியன் கம்பெனிய பத்தி ஒரு ஐடியாவும் இல்லாம போகுது. நான் என்ன பண்றேன், என்னோட வகுப்புல நான் மட்டும் நடத்தாம இந்த கம்பெனில இருந்து அந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து அவங்கள வச்சு நான் வந்து அந்த பாடங்களை மாத்தி அமைக்கிறேன். ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க, இந்த கம்பெனில இருந்து ஒரு கெஸ்ட் லெக்சர்னா அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்கள பேச விடுவாங்க. நான் அந்த மாதிரி பண்ணாம இன்னும் கொஞ்சம் சாத்தியமா நடைமுறைக்கு சாத்தியமா கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், அந்த கெஸ்ட் லெக்சரை வந்து வீடியோவா ரெக்கார்ட் பண்றது, இல்லாட்டினா அந்த கம்பெனிக்கு போய் அந்த கம்பெனில எப்படிதான் அவங்க ஒரு ப்ராசஸ பண்றாங்க அப்படிங்கறத ஒரு வீடியோ எடுக்குது, அந்த வீடியோவை கொண்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காட்டி அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கறது, அதை பேஸ் பண்ணி இந்த வேலையை முடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கிற அந்த கம்பெனியில இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸே வச்சு அவங்களுக்கு ஒரு மார்க் கொடுக்க சொல்றது, இது மாதிரி எல்லாம் பண்றது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாணவர்கள் வந்து இந்த கம்பெனிக்கே வந்து ஒரு பிரசன்டேஷன் மாதிரி கொடுப்பாங்க. அதனால என்ன ஆகுது, இந்த மாணவர்களுக்கு ஆஸ்திரேலியா கம்பெனியை பத்தி ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கிறதோட இல்லாம இந்த கம்பெனியில வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் வந்துருதுனால அவங்களுக்கு கொஞ்சம் இப்போ நாளைக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் போறதுக்கோ இல்ல ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறப்ப போறதுக்கோ அவங்களுக்கு ஒரு நல்ல அறிமுகம் இருக்கு. இதுக்காக தான் எனக்கு மெயினா கிடைச்சது இந்த விருது.
இப்ப நீங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க இல்லையா, அதானே உங்க துறை. பொதுவாக வந்து இந்த மாதிரி துறையில படிச்சவங்க வந்து பெரிய நிறுவனங்கள்ல கம்பெனிகள்ல வேலைக்கு போவாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க. ஏன் நீங்க இந்த பல்கலைக்கழகத்துல கல்வி கற்றுக் கொடுத்தல் அல்லது ஆசிரிய பணிக்கு தெரிவு செஞ்சீங்க?
அது வந்து ஐ திங்க் ஒருத்தர் ஒருத்தரோட இன்ட்ரெஸ்ட பொறுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஏதோ ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே எனக்கு இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்து பழக்கம் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வேலையா இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலா இந்தியாவில என்னோட இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் நான் கம்பெனியில தான் வேலைக்கு போனேன். போய் 1 இருந்தேன், எனக்கு ஆனா அதுல அவ்வளோ ஈடுபாடு வரல. சோ திருப்பியும் நான் வந்து இந்த ஆசிரியர் பணிக்கே வந்துட்டேன்.
சரி, நல்லதுதான் வந்தது. சரி, இப்போ இந்தியாவில் வந்து நீங்கள் ஆசிரியர் பணி செஞ்சுருக்கிறீங்க, பல்கலைக்கழகத்தில் டீச்சராக இருந்திருக்கிறீங்க, லெக்சராக இருந்திருக்கிறீங்க, இப்போ இங்கேயும் பல ஆண்டுகளாக இருக்கிறீங்க. இப்போ இந்தியாவில் கற்றுக் கொடுத்தலுக்கும் இங்கே கற்றுக் கொடுத்தலுக்கும் உங்கள் அனுபவம், குறிப்பாக இந்த முதல் அனுபவம் எப்படி இருந்தது?
நான் முதல் முதல்ல இந்தியாவில் வேலை செஞ்சது ஒரு இந்த டிப்ளமா டிகிரி பாலிடெக்னிக்னு சொல்லுவாங்க இல்லையா இந்தியாவில், அவங்களுக்காக நான் முதல் முதல்ல என்னோட ஆசிரியர் பணியை எடுத்தேன். அங்க போனீங்கன்னா ஒரு வகுப்பறையில ஒரு 40 பசங்க தான் இருந்தாங்க. நான் முதல் முதல்ல ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் ஒன்று நடத்த ஆரம்பிச்சேன். முதல் வகுப்புலயே எனக்கு ஒரு நல்ல அனுபவம் இருந்தது. பசங்க கேட்குற கேள்விகளுக்கும் அவங்க உடனே என்ன என்கிட்ட ரியாக்ட் பண்ணதுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால எனக்கு ஒரு ஒரு பசங்களோடையும் கரெக்டா ஒரு அந்த கனெக்ஷன் நல்லா இருந்தது. ஏன்னா ஒரே 40 பசங்க தான் இருந்தாங்க. அதுவே நான் இப்ப ஆஸ்திரேலியா UNSW 2010 நான் முதல் கிளாஸுக்கு நான் போறப்ப என்னோட வகுப்பறையில 465 பசங்க. லிட்டரலா பாத்தீங்கன்னா ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி ஒரு பெரிய தியேட்டர்ல நான் ஒரு மேடை மேல நின்று நான் வந்து பேசுறேன். ஆனா எல்லா வசதியும் இருக்கு, மைக் இருக்கு, வீடியோ இருக்கு, பெரிய பெரிய ப்ரொஜெக்டர் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ஆனா எனக்கு வந்து அந்த மாணவர்கள் கிட்ட ஒரு பெரிய கனெக்ஷனே வரல. ஏன்னா எல்லாரும் சினிமா தியேட்டர் மாதிரி அந்த படிப்படியா அந்த ரேசிங் இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸ்டேடியம் மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு கனெக்ஷனே அவங்களோட வரல. நான் மைக்ல பேசுறேன், ஸ்டூடெண்ட்டும் மைக்ல கேள்வி கேட்கறாங்க. ஸோ இதெல்லாம் பெரிய எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருந்தது ஆஸ்திரேலியா வந்த போது.
சரி, இப்போ இந்தியாவில எல்லாம் பொதுவாக வந்து மாணவர்களை வந்து ஆசிரியர்களை வந்து மேடம் சார் அப்படிதான் சொல்லுவாங்க. இங்க ஜெயஸ்ரீ இதை சொல்லிதாங்க அப்படிங்கிற மாதிரி பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. அது மாதிரி அது வந்து ஒரு மரியாதை குறைவு அப்படின்னு சில பேர் கருதுறது உண்டு. உங்களுக்கு எப்படிப்படுது?
நான் ரொம்ப அப்படி நினைக்கல. ஏன்னா நான் வந்து நடுவுல ஒரு 5 வருஷம் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் பண்ணேன் மெல்பர்ன்ல. அதனால எனக்கு அது கொஞ்சம் மாணவர்கள் எந்த மாதிரி பேசுவாங்கங்கிறது ஒரு ஐடியா இருந்தது. அது அவ்வளோ ஷாக்கிங்காக இல்லை. இருந்தாலும் நான் வந்து ஒரு 10 வருஷம் மேலே இந்தியாவில் வேலை பண்ணிட்டு இங்கே வரும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, இப்படி பேர் சொல்லி கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் போக போக அது ரொம்பவே பழக்கம் ஆயிடுச்சு.
சரி, அடுத்து வந்து இந்தியாவை பொறுத்தளவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு துறையை பார்த்தீங்கன்னா, மாணவர்களை பார்த்தீங்கன்னா அதிகமான பெண்கள் கல்வி கற்கிறாங்க. ஆனால் ஆஸ்திரேலியா பொறுத்தளவுக்கு சும்மா பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜினியரிங் துறையை எடுத்துக்கிட்டா நிறைய மாணவிகள் பெண்கள் இருக்கிற மாதிரி படுறது இல்லையே?
ஆமாம், அது கரெக்டான இதுதான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ பல்கலைக்கழகத்துக்கு அட்மிஷன்லாம் எப்படின்னா உங்களுக்கு +2 எவ்வளோ மார்க் வாங்குறாங்க அதை பொறுத்து டைரெக்டாக ஒரு அட்மிஷன் கிடைக்குது. கவர்மெண்ட் வந்து ஒரு +1 +2 இதுதான் சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு கொடுத்துடுறாங்க இந்தியாவில பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால அவங்க எல்லாரும் படிக்கிறாங்க. கணக்கு பாடம் எடுத்தாதான் இன்ஜினியரிங் வர முடியும். ஸோ கணக்கு பாடம்ங்கிறது அவங்க நிச்சயமா எடுக்கிறாங்க. முக்காவாசி எல்லாரும் படிக்கிறாங்க ஸ்கூல்ல, இப்போ இன்ஜினியரிங்க்கு வர முடியுது. இதுவே நீங்க ஆஸ்திரேலியால எடுத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதே அவங்க வந்து எந்த பாடம் அவங்க எடுக்கணுங்கிறது மாணவர்கள் வந்து அவங்களே முடிவு பண்ணிக்கலாம். இதுல எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ஊர்ல அந்த பள்ளிக்கூடம் முடிக்கும் போது அவங்க வந்து கணக்கே பண்ணாம ஒரு ஸ்கூல் முடிக்கலாம் அப்படிங்கறது ஒரு இருக்கு. இங்க கணக்கு படிக்கலன்னா கூட அவங்களுக்கு வேற வேற விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு இங்க. அதனால அவங்க படிக்கிறது இல்லை. ஸோ ஆப்வியஸா அவங்க வந்து இன்ஜினியரிங்க்கு வர முடியாம போகுது. கேர்ள்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க, ரெண்டாவது அவங்க வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொஃபஷன் மாதிரி போனோம், லைக் நர்சிங் போனோம், மெடிசன் போனோம், நம்ம சொசைட்டிக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட யூஸ்வலா பெண்கள் இருப்பாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்ஜினியரிங்கை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது நினைக்கிறாங்க. அதுதான் பெரிய வித்தியாசம். அதனால நம்ம வந்து இதை மாத்தணும்னா இந்த நிலைமைய ஸ்கூல் லெவல்லேருந்தே மாத்தினாதான் முடியும்.
பல்கலைக்கழக கல்வி கற்றுக் கொடுத்தல், இப்போ நீங்கள் ஆசிரியராக இருக்கிறது நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த கொரோனா வைரஸ் காலத்தில் நீங்க கற்றுக் கொடுக்கும் விதம் வந்து அப்சைட் டவுன், தலைகளா மாறி போன மாதிரியான ஒரு எண்ணம் பலர்கிட்ட இருக்கு. எல்லாமே ஆன்லைன் அப்படிங்கிற மாதிரி, அல்லது இப்ப சர்வதேச ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வருகை அது வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு, இன்னும் வரும் நாட்கள்ல கூட குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க, என்ன மாதிரியான சவால்கள் இருக்க போகுது?
எப்பயும் போல எல்லா வகுப்புகளும் வந்து கிளாஸ்ல வந்து உட்காந்து ஆசிரியர் சொல்லி கொடுத்து படிக்கணுங்கிற நிலைமை ரொம்பவே ரொம்ப நாளாவே மாறிட்டு இருக்கு. இந்த கோவிட் வந்ததுனால இது வந்து எல்லாரும் கம்பல்சரியா ஆன்லைன்ல மாறக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டா கூட இப்ப இன்னும் பிற்காலத்துல பாத்தீங்கன்னா இது எல்லாமே கலந்து, ரெண்டையும் கலந்து பிளெண்டட்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி ரெண்டையும் கலந்துதான் முக்காவாசி எல்லாமே நடக்கும். இன்ஜினியரிங் பாடங்கள்லாம் எடுத்தீங்கன்னா நீங்க லேப் ஒர்க்குன்னு ஒண்ணு இருக்கு, நீங்க வந்து நேரா வந்து அந்த மிஷினை தொட்டு வேலை செஞ்சாதான் உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நேராவும் மிச்சத்தெல்லாம் அந்த ஆன்லைன் அதில் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ இதுக்கு நிறையா ரிசோர்ஸஸும் நமக்கு இருக்குது, இப்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ இன்னுமே படிப்பெல்லாம் அந்த மாதிரி தான் போகும், எல்லா ரெண்டையும் கலந்து போட்டு அப்படி மாறிடும். இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பெரும்பாலும் இவங்க பாதி டிகிரியும் அப்படிதான், டிகிரியில் இத்தனை கோர்சஸ் இருந்ததுன்னா சில கோர்சஸை வந்து நீங்க அவங்க ஊர்ல இருந்தே படிக்கலாமோ, அப்புறம் வந்து சில கோர்சஸை நேரா பண்ணி படிக்கிற மாதிரியும் அமைஞ்சு போகும். ரெண்டு வருஷம்னா ரெண்டு வருஷம் நீங்க ஆஸ்திரேலியால வந்து உட்காந்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு வருஷம் பெரும்பாலும் அவங்க ஊர்லயே படிச்சுட்டு இன்னொரு வருஷம் வந்து இங்க படிச்சு டிகிரியை முடிக்கிற மாதிரி கூட மாறலாம். ஆனா இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் வேணும். அவங்க விசாவை எப்படி வச்சுக்கிறாங்க, என்ன மாதிரி அவங்களுக்கு அப்ரூவ் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து, ஏன்னா இப்போ வந்து ரெண்டு வருஷம் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்திரேலியால படிச்சாதான் அவங்களுக்கு ஒர்க் விசாங்கிற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அதெல்லாம் எப்படி மாறுங்கிறது இந்த கவர்மெண்ட் பாலிசியை பொறுத்து தான் இருக்கு.
சரி, இப்ப என்ஜினியரிங் துறை இருக்கு இல்லையா, அது வந்து பொதுவாகவே வந்து ஆண்கள் கோலோச்சும் அல்லது அவர்களின் மேலாதிக்கம் நிரம்பிய ஒரு துறை அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. நீங்க வந்து ஒரு பெண்ணாக, அதுவும் இந்தியாவில இருந்து வந்த மைக்ரண்ட், ஒரு குடியேற்றவாசியாக இருக்கிறீங்க, இந்த மாதிரியான பின்னணி உங்களுக்கு வந்து தந்திருக்கின்ற வாய்ப்புகள் சவால்கள்?
ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மைக்ரண்ட் கண்ட்ரின்னு தான் நம்ம சொல்றோம். எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்தும் நம்ம இங்க ஆட்கள் இருக்காங்க. ஸோ நான் இங்க முதல் முதல்ல யூனிவர்சிட்டியில போறப்ப எனக்கு வந்து நான் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில இருக்கிறேங்கிற ஒரு நினைப்பே வரல எனக்கு. ஏன்னா எல்லாரும் வேற வேற கண்ட்ரி இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து இது இதை வந்து ஒரு சவாலா பாக்குறதோட நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பார்த்தேன் இதை. அதனால இது வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தெரியல, ஒரு பெரிய பேரியரா தெரியல எனக்கு. இன்னொன்று என்னன்னா, இப்போ பெண்கள் வந்து இன்ஜினியரிங் துறையில கம்மியா இருக்காங்கிறதுனால, எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா பல்கலைக்கழக ஆசிரியரா பெண்கள் கம்மியா இருக்காங்கிறதுனால நிறைய பல்கலைக்கழகங்கள், ஆஸ்திரேலியா இருக்கிற எல்லா பல்கலைக்கழகங்களுமே பெண்களை வந்து நீங்க முன்னாடி கொண்டு வரணும், நிறைய பெண் ஆசிரியர்களை கொண்டு வரணும் அப்படின்னு நிறையவே புதுசு புதுசா திட்டங்கள் போடுறாங்க. ஸோ அது வகையில பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பெண்களை அவங்க வந்து கொண்டு வரதுக்கு திட்டங்கள் இருக்கு. ஸோ அதனால எனக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியல.
மிக்க நன்றி ஜெயஸ்ரீ அவர்களே, அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு ஸ்டூடண்ட் லேர்னிங் என்ற விருதை பெற்ற உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். மிக்க நன்றி.
மிக்க நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.